السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாமும் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த உன்னத சிந்தனையில் இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய என் அன்பு நெஞ்சங்களே, சகோதரர்களே, மூலவி அவர்கள் சொன்னது போன்று நாம் வருகை தந்திருப்பது எமது அறிவை வளர்த்து கொள்வதற்காக, நாம் வருகை தந்திருப்பது எமது அமல்களை கூட்டிக் கொள்வதற்காக, நாம் வருகை தந்திருப்பது எமது ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு மனிதனும் தான் எதை எண்ணுகின்றானோ, எதை நியத்து வைக்கின்றானோ, அதுவே அவனுக்கு கூலியாக கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் சகோதரர்களே, இந்த சபைக்கு வருகை தந்த நாம் எமது எண்ணம் என்னவோ, எமது சிந்தனை என்னவோ, அதற்கு ஏற்பத்தான் இறைவன் புறத்திலிருந்து நாம் கூலி வழங்கப்படப் போகிறோம். எனவே எம்முடைய எண்ணங்களில், எமது சிந்தனைகளில் ஏதும் மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதனை நாம் மாற்றிக்கொள்வோம். யா அல்லாஹ், உனது மார்க்க அவையொன்றில் கலந்து கொண்டு உன் மார்க்கத்தை, உனது சட்டங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உன்னத நோக்கத்தில் நான் இந்த இடத்தில் வீற்றிருக்கிறேன். எனவே அந்த வாக்கியத்தை எனக்கு முழுமையாக வழங்கிவிடு என்று எம் எண்ணத்தை, நீயத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். சகோதரர்களே, அல்லாவை வணங்கி வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தில் காலையில் நாம் வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். மாலையானாலும் கூட அல்லாவை நான் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு உத்தமனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று என்னுடைய ஈமானை, எண்ணத்தை, நீயத்தை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, நீயத்தை பொறுத்துதான் மனிதனுக்கு கூலி என்று மார்க்கம் சொல்கிறது என்றால் அந்த நீயத்தினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு பயங்கரமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அடிக்கடி எமது உள்ளத்தில் இந்த நீயத்தை நாம் வரவழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் அல்லாவுக்காக வாழ்கிறேன், நான் அல்லாவுக்காக தொழில் செய்கின்றேன், நான் அல்லாவுக்காக குடும்பம் நடத்துகின்றேன், நான் அல்லாவுக்காக என்னுடைய காலை மாலை பொழுதுகளில் இவ்வாறான காரியங்களை செய்கின்றேன் என்று ஒவ்வொரு தருணத்திலும் எம் நீயத்தை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில் சகோதரர்களே, இந்த சபையும் அதற்கு விதிவிலக்கானதல்ல. இங்கும் கூட நாம் அந்த நீயத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாவுக்காக நாம் வீற்றிருக்கிறோம், அல்லாவுக்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறோம். சகோதரர்களே, இப்போது உங்களுக்காக கையில் ஒரு பேப்பர் தரப்பட்டிருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களானால், புனித அல்குர்ஆனுடைய இரண்டு வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சூரத்துல் நிசாவினுடைய 22வது வசனம், சூரத்துல் நிசாவினுடைய 23வது வசனம், சூரத்துல் நிசா அல்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம். அப்படித்தானே? முதலாவது ஃபாத்திஹா, இரண்டாவது அல் பக்ரா, மூணாவது ஆல இம்ரான், நாலாவது அன்னிசா. மாஷா அல்லாஹ். அப்ப குர்ஆனுடைய 4வது அத்தியாயம், சகோதரர்களே, இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 22-23வது ஆயத்துக்களில் அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு சட்டத்தை விளங்கப்படுத்துகின்றான். அதிலும் திருமணம் சம்பந்தப்பட்ட சட்ட தொடரில் கூறப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அஜ்னபியத்தான பெண்கள், மஹரமியத்தான பெண்கள் என்று நாம் பலவாறாக பேசிக்கொள்வோம். ஆனால் யார் அவர்கள் என்பதில் தெளிவின்மை பலரிடம் காணப்படுகின்றது. யார் எமக்கு திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள்? சகோதரர்களே, அப்படியானால் என்ன விளக்கம்? அந்த பெண்கள் எங்களுக்கு சாதாரண முறையில் நாம் உறவாடுவதற்கு, பேசுவதற்கு, கதைப்பதற்கு எல்லாம் அனுமதிக்கப்பட்ட பெண்கள். அவர்களை திருமணம் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். எனவே அந்த பெண்கள் யார்? அவர்கள் என்னுடைய உறவினர்கள். உறவினர்கள் என்று சொல்லும் போது மிக நெருக்கமானவர்கள். எந்த அளவுக்கு சாதாரணமா அந்த பெண்களோடு பேச கதைக்க அல்லாஹ் எமக்கு அனுமதித்திருக்கிறான். காரணம், அந்த பெண்களை திருமணம் செய்வது எங்களுக்கு ஹராமாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த மஹ்ரமியத் பெண்களில் எமக்கு திருமண விதி தடை போடப்பட்டவர்கள் யார்? எந்த பெண்கள் எல்லாம் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இரண்டு வசனங்களிலும் விளக்குகின்றான். வசனத்தை நீங்கள் ஓதி பார்த்தீங்கன்னா விளங்கும். இருந்தாலும் அதை தனியாக வகுத்து நாம் எழுதி தந்திருக்கிறோம், உங்களுக்கு இலகுவாக அமையும் பொருட்டு. சகோதரர்களே, மனமுடிக்க தடுக்கப்பட்ட பெண்களை மார்க்கம் மூன்று பகுதிகளாக பிரிக்கின்றது. மனமுடிக்க தடை செய்யப்பட்ட பெண்கள் மூன்று வகையினர். அதில் ஒரு சாரார் யார் என்றால், அவர்கள் எங்களுடைய இரத்த உறவினர்கள். ஒரு சாரார் யார்? எங்களுடைய இரத்த உறவினர்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் 23வது வசனத்தை படித்து பாருங்கள். தொடர்ச்சியாக ஏழு பேரை சொல்கின்றான். ஏழு பெண்கள். இவர்கள் உங்களுடைய குடும்ப, அதாவது இரத்த பந்தங்கள். உங்களுடைய தாயின் மூலமாக, தந்தையின் மூலமாக உங்களுக்கு சொந்தமானவர்கள். இத்தகைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. தடுத்தது யார்? யார் தடுத்தவன்? தடுத்தவன் அல்லாஹ். ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான். முதலாவது யார்? உங்களுடைய தாய்மார்கள். உங்களுக்கு தடுக்கப்பட்டது என்ற லிஸ்ட சொல்லும் போது அல்லாஹு தஆலா முதலாவது யாரை சொல்கின்றான்? உங்கள் தாய்மார்கள். எனவே தாய்மார்கள் எங்களுக்கு திருமணம் செய்ய தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, தாய் என்றால் இந்த தாய் என்ற வார்த்தைக்குள் பாட்டியும் அடங்குவாள். தாய், தாயின் தாய், தாயின் தாய் என்று எத்தனை பேர் உயிரோடு இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே உங்களுக்கு தாய்தான். ஆனால் ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுடைய தாய்மார்கள். சரி, இது முதலாவது. இரண்டாவது என்ன சொல்கின்றான்? உங்கள் புதல்வியர். உங்கள் மகள், உங்களுக்கு பிறந்த பிள்ளை. உங்களுக்கு பிறந்த பிள்ளை. அப்ப உங்களுக்கு பிறந்த பெண்மகள், அந்த பெண்மகளுக்கு பிறந்த பெண்மகளும் இதில் அடங்கி விடுவாள். எனவே மகள், பேத்தி, பேத்தியின் மகள், இப்படி லிஸ்ட நீங்க கீழ் நோக்கி போனீர்களானால் அவர்கள் எல்லோருமே இதில் அடக்கப்படுவார்கள். அப்ப தாய் தடுக்கப்படுகிறாள். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா பெண் பிள்ளைகளை தடுக்கின்றான். மூன்றாவதாக என்ன சொல்கின்றான்? ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅஹவாத்துக்கும். மூன்றாவது லிஸ்ட்ல யார் வாரா? உங்கள் சகோதரியர்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரி என்று சொல்லும் போது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான சகோதரிகள் இருப்பார்கள். தனக்கும் தன்னுடைய தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரி ஒருவர், இதுக்கு சொல்லுவாங்க சொந்த சகோதரி என்று சொல்வார்கள். அல்லது என் தந்தைக்கு வேறு மனை மூலமாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, என் தந்தையினுடைய மகள், எனது தாய் அவளுக்கு தாய் அல்ல, என் தந்தையினுடைய வேறு திருமணத்தினால் மகளானவள், அப்படியானால் என் தந்தை வழி மூலமாக எனக்கு சகோதரி. அப்ப சொந்த சகோதரி என்றால் என்னுடைய தாய் தந்தையரோடு, தாய் தந்தையருக்கு என்னோடு கூட பிறந்தவள், அது சொந்த சகோதரி. பிறகு இரண்டாவது பகுதி என்ன? என் தந்தைக்கு மகள். என் தந்தைக்கு மகள் என்றால் என் தாய் அல்லாத வேறொரு பெண்ணுக்கு பிறந்தவள், வேறொரு பெண்ணுக்கு மகளாக என் தந்தைக்கு பிறந்தவள். அப்ப அந்த பெண்ணும் என்னுடைய தாய் வழி சகோதரி. அதே போன்று எனது தாய் வேறு திருமணத்தின் மூலமாக என் தந்தை அல்லாத வேறொரு கணவரோடு வாழ்ந்து ஏலவே திருமணம் செய்திருந்தால், அல்லது என் தந்தையினுடைய மரணத்துக்கு பிறகு தாய் வேறு திருமணம் செய்து ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருந்தால், என் தாய்க்கு கிடைத்த சகோதரி. எனவே தாய் வழி சகோதரி. அப்ப சகோதரி என்ற வார்த்தையை அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வஅஹவாத்துக்கும், உங்கள் சகோதரியர்கள். அப்ப சகோதரி என்று சொல்லும் போது இந்த மூன்று வகையினரும் என்ன செய்வார்கள்? அதில் அடக்கப்படுவார்கள். சரி, பிறகு என்ன சொல்கின்றான்? வஅம்மாத்துக்கும், உங்களுடைய தந்தையின் சகோதரியர்கள், உங்களோட வாப்பாவுக்கு கூட பிறந்த சகோதரியர்கள். அப்படி பார்த்தீங்கன்னா வாப்பாவினுடைய சொந்த சகோதரி, வாப்பாவினுடைய தாய் வழி சகோதரி, வாப்பாவினுடைய தந்தை வழி சகோதரி, எல்லோரும் என்ன தந்தையின் சகோதரி என்ற லிஸ்டுக்குள்ள வருவார்கள். ஆனால் குர்ஆன் பொதுவாக சொல்லுது உன்னுடைய தந்தை, உங்கள் தந்தையின் சகோதரியர்கள். அப்ப அங்கேயும் கூட வாப்பாக்கு சகோதரி லிஸ்ட் மூன்று வகையில் என்ன செய்யலாம் வரலாம். சரி, அப்ப தந்தையின் சகோதரிக்கு எங்க பாஷையில் நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? மாமி என்று சொல்லுவோம். அப்படித்தானே? மாமாட வைஃபுக்கு என்ன பேர் அது யாரு? இப்ப என்னுடைய உம்மாவுடைய சகோதரருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மாமான்னு சொல்லுவோம். மாமாட வைஃபுக்கு என்ன சொல்லுவோம்? அந்த மாமி அல்ல இது, இந்த மாமி வேற மாமி. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது. மாமின்னு சொன்னா நம்ம மாமாட வைஃபும் மாமி தானே? இல்ல, அந்த மாமி இதுல வரமாட்டாங்க. சரி, இது எந்த மாமி? என் தந்தையின் சகோதரி. சரி, அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் அம்மாத்திக்கும் வஹாலாத்திக்கும், உங்களுடைய தாயின் சகோதரியர்கள். அது யாரு? சின்னம்மா. வேற என்ன பேர் சொல்லுவோம் நாங்க? சாட்சின்னு சொல்லுவோமா இல்லையா? சரி, என் தந்தையின் சகோதரனின் மனைவிக்கு என்ன பெயர்? அது யாரு? அதுவும் சாட்சி தான், ஆனா அந்த சாட்சி அல்ல. இது எந்த சாட்சி? இது தாயின் சகோதரி. தாயின் சகோதரி, அதனால தானோ என்னமோ தெரியாது, தந்தையின் சகோதரி, தாயின் சகோதரி என்று சொல்லி மொழிபெயர்ப்புல போட்டியாங்க. அப்படித்தானே? இல்லாட்டி அரபுல எப்படி இருக்குது? அல்லாஹ் சொல்றான் அம்மாத்துக்கும் ஹாலாத்துக்கும், உங்களுடைய அம்மாத்துகள், அம்மாத் என்றால் தந்தையின் சகோதரி, ஹாலாத்துக்கும் உங்களுடைய தாயின் சகோதரியர். மொழிபெயர்ப்புல எப்படி போட்டிருக்காங்க? உங்கள் தாயின் சகோதரர்களும் உங்கள் தந்தையின் சகோதரிகளும். அப்படித்தானே? அதனால இந்த கன்ஃபியூஸ் நமக்கு வந்துடக்கூடாது. எந்த கன்ஃபியூஸ்? தந்தையின் சகோதரனின் மனைவிக்கும் நாம் சொல்வது என்ன பெயர்? சாட்சின்னு தான் சொல்லுவோம். ஆனா இது அந்த சாட்சி அல்ல, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அப்ப நாலு பேரை சொல்லிட்டோம். நாலு பேர், அஞ்சு பேரா? அஞ்சு பேரை சொல்லிட்டோம். ஆறாவது அல்லாஹ் யார சொல்கின்றான்? உங்கள் சகோதரரின் பிள்ளை, பெண் பிள்ளை, உங்கள் சகோதரியின் பெண் பிள்ளை. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் பாஷையில? மருமகள் சொல்லுவோம். அப்படித்தானே? மருமகள் சொன்னா மனைவி, மகனுடைய மனைவிக்கு என்ன சொல்லுவோம்? மருமகள் சொல்லுவோம். ஆனா இங்க சொல்வது அந்த மருமகள் அல்ல. இப்போது சொல்லப்படுவது உங்கள் உடன் பிறந்த சகோதரனுடைய மகள் அல்லது சகோதர முறை. நம்ம சொன்னோம் ஏற்கனவே மூன்று முறையில வருவாங்க யாரா இருந்தாலும் சரி. அப்ப உங்கள் சகோதரரின் மகள், உங்கள் சகோதரியின் மகள், இந்த ஏழு பேரும் குடும்ப உறவு மூலமாக, அதாவது இரத்த உறவு மூலமாக உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் இவர்களை திருமணம் செய்ய முடியாது. இவர்கள் தான் உங்களுடைய மஹரம்கள். அப்ப ஞாபகத்தை வைக்கணும், நம்ம யாரு நமக்கு மஹரம் என்றால் அல்லாஹ் தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகின்றான். கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா ஏழு பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏழு. இந்த ஏழுக்குள்ள உட்புரிவுகள் இருக்குது. அதானே சகோதரன் என்று சொல்லும் போது அதுல மூணு வருவது, தந்தையின் சகோதரி என்று சொல்லும் போது அதுல மூணு வருவது, நம்ம சகோதரருடைய மகள் என்று சொல்லும் போது என்ன செய்யும்? அப்ப நம்ம மேலோட்டமா உள்ளதை மட்டும் ஞாபகப்படுத்திருக்கிறோம். நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது லேசா இருக்கும் என்பதற்காக. சகோதரர்களே, இதை முடிச்சு போட்டு அல்லாஹ் அடுத்தது ஸ்டெப் ஆரம்பிக்கின்றான். அடுத்தது பால்குடி உறவை சொல்ல போகின்றான். அப்ப எனவே ஒரு மனிதனுக்கு குடும்ப உறவு நாம் சொல்கின்றோம் மூன்று விதத்தில் அமையும். அதில் ஒன்று இரத்த பந்தம், இரண்டாவது பால்குடி உறவு, மூன்றாவது திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு. இதுவரைக்கும் அல்லாஹ் சொல்லி முடித்தது யாரை? இரத்த உறவை சொல்லி முடித்திருக்கிறான். அடுத்த வகையினர் யார்? பால்குடி உறவினர்கள். குர்ஆன் என்ன சொல்கிறது? உம்மஹாத்துகுமுல்லாதி அர்தஅனகும், அதை நாங்கள் பிரிச்சு வேறையா எழுதியிருக்கிறோம். பால்குடி உறவு, உங்களுக்கு பால் ஊட்டிய செவிலி தாய்மார்கள், அப்ப உங்களுக்கு பால் கொடுத்த தாய்மார்கள். சகோதரர்களே, ஒரு பெண்ணிடத்தில் ஒரு பிள்ளை பால் குடித்தால் அந்த பெண், பால் கொடுத்த அந்த பெண் தாயாக மாறிவிடுவாள். சரி, இதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? சில நிபந்தனைகள் இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, ஓரிருமுறை பால் குடிப்பது மஹரமியத்தை உருவாக்காதுன்னு சொன்னாங்க. ஓர் இருமுறை பால் குடிப்பதால என்ன செய்யாது? அந்த புள்ள மகரம் என்று ஊருவாகி அடமாட்டாது. அப்ப எந்த அளவு குறைந்தபட்சம்? குறைந்தபட்ச அளவு என்ன? எவ்வளவு குடிக்கணும்? எவ்வளவு வருஷம்? ரெண்டு வருஷம் தொடஞ்சு கொடுத்தாதான் மகரம் ஆகுவானா? எத்தனை? அஞ்சு. வேற மூணு மாசம் வேற பாத்தீங்களா, உலமாக்கள் கருத்து வேற்றுமை அடைகிறார்கள். சரி, அந்த குழந்தை பசியாரும், நாலு வயசானாலும் சிலவன் பசியார மாட்டான், என்ன பண்றது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா. சரி சரி, மார்க்கம் என்ன சொல்கிறது சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் பால் உறவு சட்டம் என்பது இரண்டு வருடம் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படியானால் இரண்டு வருடம் குடித்தால்தான் அந்த சட்டம் என்பது அல்ல, இரண்டு வருடத்துக்குள் குடிக்கும் பிள்ளைக்கு தான் அந்த சட்டம். ரெண்டு வருஷத்தை தாண்டிட்டு வைங்க, மூணு வயசு குழந்தைய கொண்டாந்து கொஞ்சம் பால் கொடுங்கன்னு கொடுத்தாங்க சகோதரிட்ட, அவவும் பால் குடிச்சிட்டா, கொடுத்துட்டா தாயாக ஆகுவாளா மாட்டாள், ஏன், காலம் கடந்து விட்டது. ரெண்டு வருஷத்துக்கு உட்பட்ட ஒரு குழந்தை பால் குடித்தால்தான் இந்த பால் உறவு சட்டம். விளங்கிச்சா, ரெண்டு வருஷத்தை தாண்டிய பிள்ளைகள் பால் குடித்தால் பால் உறவு சட்டம் வரமாட்டாது. அப்ப எனவே பால் உறவு சட்டம் என்பது இரண்டு வருடத்துக்கு உட்பட்ட குழந்தைக்கு தான், இது முதலாவது கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் என்ன, ஐந்து முறைகள் அந்த பிள்ளை பசியார பால் அருந்த வேண்டும், அஞ்சு முறை அந்த புள்ள குடிக்கணும். ஏன்னா ஹதீஸ்ல வந்திருக்கு தெளிவாக, ஆரம்பத்தில் பத்து தடவைகள் என்று இருந்தது, பிறகு ஐந்து தடவையாக மாற்றப்பட்டது என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகும் கூட, ஆனால் குர்ஆனில் இருந்து அந்த சட்டவின ஆயத்து எடுக்கப்பட்டு விட்டது, சட்டம் இருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சிலர்கள் தெரியாமல் அதை குர்ஆன் என்று ஓதிக்கொண்டு கூட இருந்தார்கள். சகோதரர்களே, சில வசனங்களை அல்லாஹ் மாற்றினான், ஆயத்தையும் சேர்த்து எடுத்து விட்டான், ஆனால் அதனுடைய சட்டம் நபியவர்கள் மூலமாக அமுலுக்கு வந்தது, நபியவர்கள் மூலமாக அமுலுக்கு வந்தது. எனவே நாசிக் மன்சூக்னு ஒரு சட்டம் இருக்கு, அது வேறையா தனியா பேசணும். சரி, என்ன சட்டம் சொல்கிறார்கள், பாலுறவு சட்டம் நிரூபணமாகுவதற்கு, அது சட்டமாகுவதற்கு இரண்டு நிபந்தனைகள். ஒன்று, ஐந்து விடுத்தங்கள் அந்த குழந்தை பால் கொடுக்க வேண்டும், பால் குடிக்க வேண்டும். இரண்டாவது, இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்கணும். அப்படித்தானே, ரெண்டு வயசை தாண்டின குழந்தை பத்து விடுத்தம் குடிச்சாலும் சட்டத்துக்குள் வரமாட்டாது. சரி, அப்ப பாலுறவு சட்டத்தின் மூலமாக எமக்கு தடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால், பால் கொடுத்த அந்த தாய், இன்னும் பால் குடி உறவு மூலமாக உமது சகோதரி என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப பாருங்க, ரெண்டு தான் போட்டிருக்கோம், அப்படித்தானே, உங்களுக்கு பால் ஊட்டிய தாய்மார்களும் உங்கள் பால் குடி சகோதரிகளும், அப்ப ரெண்டு பேர் தான் வராங்க அதுல, சரியா. ஆனா ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது, நபி சொல்றாங்க, யுஹர்ரிமு யஹ்ருமு மினர் ரதா மா யஹ்ருமு மினல் நஸப் என்று சொன்னாங்க. குடும்ப இரத்த பந்தத்தின் மூலமாக யாரெல்லாம் உங்களுக்கு மகரம் ஆகுவார்களோ அவர்கள் எல்லோரும் பாலுறவின் மூலமும் உங்களுக்கு மகரம் ஆகுவார்கள். இது நபி அவங்க சொன்னது. ஆனா இந்த ஆயத்தில் அது இல்லை, ஆயத்து ரெண்டு பேரை தான் சொல்லுது, தாரு பால் கொடுத்த தாயையும் பால் கொடுத்த தாயின் மகளையும், இந்த ரெண்டு பேரை மட்டும்தான் குர்ஆன் சொல்லுது. சரி, நபி அவர்களுடைய இந்த ஹதீஸை வைத்து பார்த்தால், பால் குடி மூலமாக நபி அவங்க சொல்றாங்க, பால் குடித்ததினால் இரத்த உறவின் மூலம் யாரெல்லாம் ஹராம் ஆகுவார்களோ அவர்கள் எல்லோரும் ஹராம் ஆகுவார்கள். இப்ப இரத்த உறவின் மூலமாக நாங்க மேல எத்தனை பேரை பார்த்தோம், ஏழு பேரை பார்த்தோம். ஆனா இங்க குர்ஆன் பால் உறவு மூலமாக எத்தனை பேரை சொல்லுது, ரெண்டு பேரை தான் சொல்லுது. சரி, மற்றவர்கள் இப்ப உதாரணமாக தாய் சொல்லப்பட்டால், பால் கொடுத்த தாய் ஹராம், பால் கொடுத்த தாயின் சகோதரியின் சட்டம் என்ன, அவளும் யாருதான், மஹரம் தான். சரி, பால் கொடுத்த தாயின் கணவர் குடிச்ச இந்த பிள்ளைக்கு யாராகிறாரு, தந்தையாக ஆகிவந்தார், அவருடைய சகோதரியின் சட்டம் என்ன, அதுவும் என்னதான். இப்ப நாங்க குடும்ப உறவு இரத்த உறவுண்டு யாரெல்லாம் படித்தோம், இரத்த உறவுண்டு நாம் படித்தோம், பால் கொடுத்த அந்த, அதாவது சொந்த தாயினுடைய சகோதரிமார் தந்தையினுடைய சகோதரின்னு படித்தோம், அப்படித்தானே. ஆனா பால் குடி உறவுல அல்ல என்ன செய்யல, அந்த லிஸ்ட சொல்லல, ரெண்டு பேரும் தான் சொல்றான், பால் கொடுத்த தாயும் அந்த பால் குடி உறவு மூலமாக அவளுக்கு பிறந்த பிள்ளைகளும். சரி, அந்த பால் கொடுத்த தாயின் மகள் இவருக்கு யாரு, சகோதரி, அந்த சகோதரருடைய பெண் பிள்ளை சொல்லப்படல. சரி, அந்த பால் குடித்த அந்த தாய்க்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் இவருக்கு யாரு, பால் குடித்த இவருக்கு சகோதரர், அந்த சகோதரனுக்கு பெண் பிள்ளை இருந்தால் அதுவும் யாருதான், இவருக்கு பால் குடி உறவு மூலமாக மகரந்தான். அப்ப மேல சொல்லப்பட்ட ஏழு பேரையும் பாருங்க, அந்த ஏழுல ஆறு பேர் வருவாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் வரமாட்டார், யாருன்னு சொல்லுங்க பாபம், மேல நாங்க ஏழு பேர் சொல்லிக்கிறோம், இரத்த பந்த உறவுன்னு சொல்லி ஏழு பேரை சொல்லிக்கிறோம். அந்த ஏழு பேர்ல ஆறு பேர் பால்குடி உறவு சட்டத்துல வந்துருவாங்க, ஒரு ஆள் வரமாட்டார். யார் வரமாட்டார்? யாரு? அவருடைய மகளுக்கும் அந்த பால் கொடுத்தவங்க சம்பந்தம் இல்லையே, அப்படியே இல்லையா? அப்ப மேல சொல்லப்பட்ட சட்டத்துல ஒன்று என்ன, உங்களுடைய மகள் மார். இப்ப எனது மகள் எனக்கு பால் கொடுத்த தாயோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல. எனவே பால்குடி உறவின் மூலமாக அவ எனக்கு ஹராமாகறல்ல, என்னுடைய மகள் என்பதனால் அவள் எனக்கு என்ன செய்வாள், ஹராமாகுவாள். அப்ப எனவே மேல சொல்லப்பட்ட அந்த ஆறு பேரும் என்ன செய்வார்கள், இந்த பால்குடி சட்டத்திலும் வருவார்கள். ஆனால் குர்ஆன் எத்தனை பேரை சொல்கின்றது? ரெண்டு பேரைத்தான் சொல்கின்றது. நபி அவர்கள் வந்து என்ன செய்தார்கள், பால்குடி உறவு மூலமாக யாரெல்லாம் உங்களுக்கு ஹராமாகுவார்கள் என்றால், குடும்ப உறவு இரத்த உறவு மூலமாக யாரெல்லாம் ஹராமாகுவார்களோ அவர்கள் எல்லோரும் பால்குடி உறவிலும் உங்களுக்கு ஹராமாகி விடுவார்கள் என்று நபி சொன்னார்கள். சகோதரர்களே, குர்ஆன் மட்டும் போதும் என்று வாதிடும் சமுதாயத்தவர்களுக்கு இது பெரிய ஒரு அடி. அவங்க பார்வையில் இதெல்லாம் ஹராம் இல்லைன்னு போயிடும், விளங்கிச்சா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சட்டமாக சொன்னார்களோ அதுவும் அல்லாஹ் போட்ட சட்டம் தான். சரி, இப்ப ரெண்டு பகுதியினரை சொல்லிட்டோம். ஒரு பகுதி என்ன, இரத்த உறவு. ரெண்டாவது பகுதி பால்குடி உறவு. மூன்றாவது பகுதிக்கு அல்லாஹ் வருகிறான். மூன்றாவது பகுதி அல்லாஹ் என்ன சொல்கின்றான், உங்களுடைய மனைவியர்களுடைய என்ன, தாய்மார்கள். இப்ப மனைவியிட தாய் என்று சொன்னா என்ன உறவு இது? இது என்ன உறவு? திருமணத்தினால் ஏற்பட்ட உறவு, அப்படித்தானே? நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றேன், அந்த பெண்ணுடைய தாய் எனக்கு மாமியார். இல்லைங்களா? மாமி அல்ல, மாமியார் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி வச்சுக்கிறாங்க. சில பகுதிகளில் மாமி யாருன்னு சொல்லுவாங்க, மாமி யாருன்னு இவத்தான் சொல்ல வேண்டியதுதான். சில பகுதிகளில் எல்லாம் மாமி தான். இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா எங்க பகுதியில் வந்து எல்லாம் மாமி. கிழக்கு மாகாணத்துக்கு போனீங்கன்னா மாமி யார், சும்மா மாமின்னா வாப்பட சிஸ்டர்னு நினைச்சிருவாங்க. சரி, அப்ப நாங்க மாமி யாருன்றே சொல்லுவோம், அப்ப கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமா இல்லையா? மாமி யார்? இப்ப நாங்க எல்லாருமே ஒரு கூட்டத்துக்கு பேசுறாச்சு. சரி, உங்களுக்கு தடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் மூன்றாவது பகுதியினர்ல முதலாவது சொல்கின்றான், உங்கள் மனைவியர்களுடைய தாய்மார்கள். சரி, எதனால் இவர்கள் எங்களுக்கு ஹராமானார்கள்? திருமணத்தின் மூலமாக. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், சகோதரர்களே, உங்களுடைய மனைவிமார்களுடைய மகள்மார், வேறு கணவன் மூலமாக உங்கள் மனைவியருக்கு பிள்ளை இருந்தால், வேறு கணவன் மூலமாக உங்கள் மனைவியருக்கு பிள்ளை இருந்தால், நீங்க எத்தனாவது மாப்பிள்ளையா தான் இருப்பீங்க? நீங்க இரண்டாவது அல்லது மூணாவது பின்னுக்குதான் நீங்க இருக்கணும், நீங்க முன்னுக்கு போவேலா? என்ன, இப்ப நான் மௌத்தா போன போறோம், என்னுடைய மனைவி வேறு முடிச்சிருந்தா எனக்கு சம்பந்தம் இல்லையே, நான் தான் போயிட்டேன் குளிக்குள்ள, அப்படியே இல்லையா? அப்ப எனவே என்னுடைய மனைவி முன்னால் திருமணம் செய்து பிள்ளை பெற்றிருக்கிறாள், இப்போது நான் இரண்டாம் தரமாக அவளை திருமணம் செய்திருக்கிறேன், அவளுடைய மூத்த கணவர் மரணித்து விட்டார். இப்ப அந்த மனைவிக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எனக்கு யார்? எனக்கு மகள். ஆனால் குர்ஆன் ஒரு நிபந்தனையோடு சொல்கின்றது, இந்த மனைவியின் மகளை நீங்கள் திருமணம் செய்வது உங்களுக்கு தடை எப்போது தெரியுமா? இவளின் தாயான உங்கள் மனைவியோடு நீங்கள் உறவு கொண்டு விட்டால். அல்லாஹ் சொல்றான், ஃபைல்லம் தகூனு தகல்தும் பிஹின், நீங்கள் அந்த தாயோடு உறவு கொள்ளாவிட்டால், ஃபலா ஜுனாஹா அலைக்கும், இந்த மகளை முடிப்பது என்ன, உங்களுக்கு குற்றம் இல்லை. குடும்ப எக்ரிமெண்ட் முடிச்சிட்டாருன்னு வைங்க, முடிச்ச போறோம் மகள் கண்ணில் பட்டுட்டா, பார்த்தாரு ஆஹா எதுக்கு நம்ம இந்த கிழவியோட வாழணும், அதை விட அழகா இந்த பிள்ளையோட பிடிச்சி வாழலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சு என்ன பண்றாரு, நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. சகோதரர்களே, திருமணத்தை ரத்து செய்தால், உறவுக்கு முன்பு ரத்து செய்தால், அந்த பெண் இதா இருக்க தேவையில்லை, இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்ப ஏதோ கண் போய் அங்க உளுந்தத்துல என்ன செஞ்சிட்டாரு, இப்ப நடக்குமான்னு கேட்காதீங்க, நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன், இவர் இளம் வயதா இருந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பேசி முடிவு செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, நபி அவங்க முடிச்ச மாதிரி முடிச்ச பிறகு கேள்விப்படுத்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னடா பாவி அந்த பொம்பளை போய், அவருக்கு தான் அழகா ஒரு மகள் இருக்குது, அதை போய் முடிவனே, அப்படியா அப்படின்னு அப்பதான் செய்தி கிடைக்குது. இப்ப ஐடியா மாத்துறாரு, மாத்த முடியுமா முடியாதா? மாத்தலாம், மார்க்கம் தடுக்கல, விளங்கிச்சா? சரி, இப்ப தாயை திருமணம் செய்தார், விளங்கிச்சா? அந்த பெண்மனை உடன்படிக்கை செய்து திருமணம் செய்து முடித்து விட்டார். பெண்ணோடு கூடாத வரைக்கும் மகளை திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் என்ன செய்யல, தடுக்கல. அதனால அப்படி ஏதாவது திருமணம் நடந்தா பெரிய பொம்பளை பிள்ளைனா கொஞ்சம் ஒழிச்சு வச்சிருங்க, இவர் வந்து விஷயத்தை முடிக்க வரைக்கும். அதுக்கு பிறகு இவருக்கு ஹராம் ஆயிரும். அதுக்கு பிறகு இவர் தலாக் சொன்னாலும் முடிக்க முடியாது. அந்த பெண்மணியை விவாகரத்து செய்தாலும் என்ன, இவருக்கு ஹராம். ஏன், மகள் என்ற சட்டத்துக்குள் அவள் வந்து விட்டாள். சில இடங்கள்ல தாத்தாமாருக்கு, அதாவது மூத்த மகளுக்கு கல்யாணம் பேசுகின்ற நேரம் கொஞ்சம் இரண்டாவது மகள் வாக்கு போக்கா இருந்தா என்ன செஞ்சிருவாங்க, அதை கொஞ்சம் ஒழிச்சு வச்சிருவாங்க. ஏன், பொண்ணு பார்க்க வந்தவங்க அதை கண்டுட்டாங்கடா. ஏன்னா எத்தனை இடத்துல நடந்திருக்கு, பொண் பேச போனது தாத்தாவுக்கு மூத்த மகளுக்கு, ஆனா கல்யாணம் முடிவு செய்யப்பட்டது ரெண்டாவது மகளுக்கு. எதனால, டீய கொடுத்தோ ஏதோ கொடுத்து இந்த பிள்ளைய ஒண்ணுக்கு அனுப்பிட்டாங்க, வந்தவங்க ஐடியா மாத்திட்டாங்க. அப்ப அப்படி ஏதாவது நடக்கும்னு வாய்ப்பு இருந்தா இந்த பிள்ளையில கொஞ்சம் ஒழிச்சு திற போட்டு வச்சிருங்க. எக்ரிமெண்ட் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்ச போறோம், இப்படியும் இருக்குதா அப்படின்றத பாக்கலாம். சரி சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உங்கள் மனைவிமார்களுடைய தாய்மார்கள் என்று முதலாவதையும், இரண்டாவது என்ன சொன்னான், இரண்டாவது பகுதியினர் உங்கள் மனைவிமார்களுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் தாயோடு நீங்கள் உறவில் ஈடுபடாத வரைக்கும் உங்களுக்கு அனுமதி உண்டு. தாயோடு உறவில் ஈடுபட்டு விட்டீர்களானால் இப்போது அந்த பெண்மணியை நீங்கள் என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது. தாய் அதற்கு பிறகு விவாகரத்தானாலும் சரி திருமணம் செய்ய முடியாது. ورَبائِبُكُمْ اللَّاتِي فِي حُجُورِكُمْ مِنْ نِسَائِكُمُ اللَّاتِي دَخَلْتُمْ بِهِنَّ فَإِنْ لَمْ تَكُونُوا دَخَلْتُمْ بِهِنَّ فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ. பிறகு அல்லாஹ் தஆலா மூன்றாவது ஒரு சாராரை சொல்கின்றான், وَحَلَائِلُ أَبْنَائِكُمْ الَّذِينَ مِنْ أَصْلَابِكُمْ. உங்களுடைய சொந்த பிள்ளைகளுடைய மனைவிமார், யாரு, மருமகள், அப்படித்தானே, உங்கள் சொந்த மகன்மாருடைய பெண், அதாவது மனைவிமார்கள், இவர்களையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. சகோதரர்களே, மகன் என்று சொல்லும் போது பாருங்க, இந்த இடத்துல சட்டத்தில் வித்தியாசம் இருக்குது. என்ன, சொந்த மகன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஏன் சொந்த மகன் என்ற வார்த்தையை பாவித்தான், அங்க விளக்கம் இருக்குது. ஒரு ஒரு பால்குடி உறவு மூலமா ஒரு மகனாய்த்தாருன்னு வைங்க, அதாவது என்னுடைய மனைவி பால்குடி உறவு மூலமாக எனக்கு மகனாகி விட்டாள், விளங்கிச்சா, இந்த மகனுக்கு நாம் என்ன சட்டம் சொல்லுவோம், இவரும் சொந்த மகனை போன்றவர், இவருடைய மனைவியின் சட்டம் என்ன, அதுவும் மருமகள் மாதிரி தான், அதுவும் எப்படி மருமகள் மாதிரி தான். ஏன், நபியவங்க சொல்லிவிட்டார்கள் பால்குடி உறவு மூலமாக என இந்த உறவுகள் எல்லாம் வரும் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மனை, எந்த மனை வரமாட்டால், ஒரு பிள்ளையை நீங்கள் வளர்த்தீர்கள் என்று வையுங்கள், ஒரு ஆண் பிள்ளையை வளர்த்து விட்டீர்கள், இந்த பிள்ளைக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தால் இந்த பிள்ளையினுடைய மனைவியை நீங்க எப்படி நினைப்பீங்க, என்ன நினைப்பீங்க, மருமகள், அப்படித்தானே. ஆனா இந்த மருமகள் சொந்த மருமகள் அல்ல, இந்த மருமகள் என்ன மருமகள், சொந்த மருமகள் அல்ல. அதனாலதான் எங்களுக்கு தெரியும், ஜெய்த் ரவி அல்லான் அவர்களை வளர்த்த நபி அவர்கள் ஜெய்னபை திருமணம் செய்து கொடுத்தார்கள். என்ன, ஜெய்த் ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகன், ஜெய்னப் ரசூல்லாவுடைய மாமியின் மகள், ஜெய்னபை திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் காலப்போக்கில் பிரச்சனையாகிவிட்டது. இப்ப என்ன, அல்லாஹ் நபி அவர்களுக்கு சட்டம் போடுகின்றான், ஜைனபை நீங்கள் திருமணம் செய்யுங்கள். ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன் ஜௌவஜினாகஹா, நபியே உங்களுக்கு ஜைனபை நாங்கள் திருமணம் செய்து வைத்து விட்டோம், ஹலாஸ் முடிச்சாச்சு, அல்லாஹ் ஏழு வானத்துக்கு மேலிருந்து ஜைனபை உங்களுக்கு முடிச்சு வச்சிட்டோம்னு சொல்லி சட்டம் போட்டான். ஜைனப் யாருடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு, யாருடைய மனைவி, வளர்ப்பு மகனுடைய மனைவி. சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்லி நபி அவர்களுக்கு செய்து விட்டு விட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா, எதற்கு நாம் இப்படி செய்தோம் தெரியுமா, எதற்கு செய்தோம், லிகைலா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன் ஃபீ அஸ்வாஜி அத்யாஇஹிம், அவர்களுடைய வளர்ப்பு மகன்மார்களுடைய மனைவியர்களுடைய சட்டம் வித்தியாசம் என்பதை, அதில் அவர்களுக்கு குற்றம் இல்லை என்பதை காண்பிப்பதற்காகத்தான் நாம் ஜைனபை திருமணம் செய்து வைத்தோம். அப்ப எனவே இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா ஹலாயிலு அபுனாஇக்கும், உங்களுடைய மகன்மார்களுடைய மனைவிமார்கள், அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், உங்கள் சொந்த உறவில் உள்ளவர்கள், உங்கள் முதுகன் தண்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் சொல்ற, அப்ப உங்க சொந்த மகனா இருக்கணும். அப்ப எனவே வளர்ப்பு மகனுக்குரிய சட்டம் இதில் அடங்க மாட்டாது என்பதை நாம் விளங்கிக்கொள்ளணும். சரி, இப்ப பாருங்க, குடும்ப உறவை முதல்ல இரத்த உறவை எல்லாம் சொன்னான்,
இரண்டாவதாக பால்குடி உறவை சொன்னான், மூணாவதாக எதை சொன்னான், திருமண பந்தத்தை சொன்னான். இந்த திருமண பந்தத்தின் மூலமாக தடுக்கப்பட்ட இந்த மூன்று பேர்களிலேயும் நடுவுல சொல்லப்பட்டது யாரு, மனைவியின் மகள். மனைவியின் மகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சட்டம் போட்டான். என்ன நிபந்தனை போட்டான், நீங்க தாயோடு உறவு கொண்டால். ஆனால் உங்கள் மனைவிமார்களுடைய தாய்மாருக்கு அந்த சட்டம் போடல. ஒரு பெண்ணை நீங்க திருமணம் செய்தீர்கள், திருமணம் செஞ்ச பிறகு பார்க்கிறார், ஆஹா மகளை விட உமா நல்லா இருக்காவே. திருமணம் செஞ்சுட்டாரு, எக்ரிமெண்ட் முடிஞ்சு, ஆனா என்ன செய்யல, உறவுல ஈடுபடல. இப்ப உடனே அல்லாஹ் சட்டம் போட்டிருக்கான், உறவுல ஈடுபட்டாதான், இதை தலாக் சொல்லி போட்டு உமாவை முடிச்சிடும் நினைக்கிறாரு. சகோதரர்களே, எக்ரிமெண்ட் பண்ணினாலே தாய் ஹராமாகி விடுவார். ஒரு பெண்ணை நீங்க எக்ரிமெண்ட் பண்ணிட்டீங்க, குடும்ப உறவுல ஈடுபடல, அந்த தாய் உங்களுக்கு மாமி ஹரா, ஹலாஸ், உங்களுக்கு மகரம் என்ற சட்டத்துக்குள் வந்து விடுவார். அதே போன்றுதான் உங்களுடைய மகனுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்தீர்கள் ஒரு பெண்ணை, விளங்கிச்சா, திருமணம் செய்தது மட்டும்தான், ஆனால் மகள் அந்த பெண்ணோடு என்ன செய்யல, உறவில் ஈடுபடவில்லை. எக்ரிமெண்ட் பண்ணின உடனேயே அந்த பெண் தனக்கு ஹராமாக ஆகிவிடுவாள். அப்ப அல்லாஹு தஆலா பாருங்க, இந்த மூன்று பேர்ல ஒரு ஆளுக்கு நிபந்தனை இட்டான். நீங்கள் உங்கள் மனைவியர்களின் தாய்மார்கள் என்று சொல்லும் போது நீங்க மனைவியோட உறவுல ஈடுபட்டாதான் அப்படின்னு சொல்லல. உங்கள் மகன்மார்களுடைய மனைவிமார்கள் என்று சொல்லும் போது உங்கள் மகன் உறவில் ஈடுபட்டால்தான் என்று சொல்லல. ஆனால் மனைவியின் மகளை சொல்லும் போது மட்டும் என்ன சொல்கின்றான், நீங்கள் அந்த தாய்மார்களோடு உறவில் ஈடுபட்டால் அப்ப அவளுடைய மகளை முடிக்க முடியாது, இல்லாட்டி நீங்க முடிக்கலாம். அப்ப இந்த நிபந்தனை அங்கு உள்ளடக்கப்பட்டிருப்பது, மற்றதுக்கு இந்த நிபந்தனை இல்லை என்றதை நாங்க என்ன செய்யணும், பார்க்கணும். அப்ப திருமண எக்ரிமெண்ட் நடந்தாலே உங்கள் மனைவியின் தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம் தான், திருமண எக்ரிமெண்ட் நடந்தாலே உங்களுடைய மகனுடைய மனைவி உங்களுக்கு ஹராம் தான். சரி, அப்ப குர்ஆன் மூன்று சாராரை என்ன செய்தது, சொன்னது. சகோதரர்களே, இந்த திருமண பந்தத்தின் மூலமாக ஹராமாக கூடிய இன்னும் ஒரு சாராரை அல்லாஹு தஆலா ஏலவே 22வது ஆயத்தில் சொல்லிவிட்டான், வலா தங்கிஹூ மானகஹ ஆபாஉகும், உங்களுடைய தந்தையர்கள் திருமணம் செய்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். தந்தையினுடைய மனைவி, தந்தைக்கு வேறு மனைவி இருக்கிறார் என்றால், தந்தை இறந்து விட்டால் அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய தணிக்க கூடாது. அப்ப அது உங்களுக்கு ஹராம். தந்தை எக்ரிமெண்ட் பண்ணினாலே உங்களுக்கு ஹராம் தான். தந்தை போய் ஒரு பெண்மணியை எக்ரிமெண்ட் பண்ணாருன்னு வைங்க, பண்ணி போட்டு தலாக் சொல்லிட்டாருன்னு வைங்க, அது உங்களுக்கு ஹராம் ஆகிரும். தந்தைக்கு ஹராமானது உங்களுக்கு சேர்த்து என்ன செஞ்சிடும், ஹராம் ஆகி விடும். சரி, இது நாலாவது ஆள், குடும்ப உறவின் மூலமாக ஹராமாக கூடியவர்கள். சகோதரர்களே, குர்ஆன் மிக தெளிவாக யார் உங்களுடைய மகரமான பெண்கள் என்பதை அழகாக ஒன்றன் பின்னொன்றாக சொல்லிக் கொண்டு வந்து கடைசியாக அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றான், இரண்டு சகோதரிகளை ஏக காலத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது. இரண்டு சகோதரிகளை நீங்கள் ஒன்று சேர்க்க கூடாது என்று சொல்கின்றான். அப்ப இரண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் செய்வது மார்க்கம் தடுக்கின்றது. அப்ப இந்த நிபந்தனையிலிருந்து என்ன விளங்குறோம், மனைவி இறந்து விட்டாலோ அல்லது மனைவியை விவாகரத்தின் மூலமாக ஒருவர் பிரிந்து விட்டாலோ அப்போது அவளுடைய சகோதரி ஒருவரை முடிக்கலாமா என்றால் அப்போது என்ன செய்யலாம், முடிக்கலாம். சரி, அப்ப எனவே இதுக்கு சொல்லுவாங்க தற்காலிக தடை என்று சொல்வார்கள். என்ன சொல்வார்கள், தற்காலிக தடை. ஏலவே எங்களுக்கு சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நிரந்தர தடை, இது கடைசியாக சொல்லப்படுவது தற்காலிக தடை. மனைவி இருக்கும் வரைக்கும் தான் மதினியா என்ன நமக்கு ஹராம். மனைவி இறந்து விட்டாலோ விவாகரத்து செய்யப்பட்டு விட்டாலோ அந்த மனைவியின் சகோதரியை நீங்க என்ன செய்யலாம், தாராளமாக திருமணம் செய்யலாம். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதிக சட்டத்தை சொன்னார்கள். ஏற்கனவே எப்படி பால் உறவுல கூடிய சட்டத்தை சொன்னார்களோ இதே போன்று இங்கு சொன்னார்கள், ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்தால் அந்த பெண்ணினுடைய தந்தையின் சகோதரியை, அந்த பெண்ணுடைய தாயின் சகோதரியை ஏக காலத்தில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. எப்படி அல்லாஹு தஆலா ரெண்டு சகோதரிகளை ஒரே காலத்தில் ஒன்று சேர்க்க கூடாது என்று சொல்கின்றானோ, இதே போன்று ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்தால் அந்த பெண்ணினுடைய தந்தை தாய், அதாவது உங்களுடைய மாமாவும் மாமியார், மாமனார் மாமியார், தானே மாமனார் மாமியார், யாருண்டா இவரு காட்டுறான், சரியா, மாமனார் மாமியாருக்கு சகோதரர்கள் இருப்பார்களா, சகோதரி இருப்பாங்களா இல்லையா, அந்த சகோதரிகளையும் ஏக காலத்தில் திருமணம் செய்வது கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பெண்ணை நீங்கள் விவாகரத்து செய்தால் அல்லது இந்த பெண் இறந்து விட்டால் அப்போது மாமியாரை, மாமியாரை அல்ல மாமியாரின் சகோதரியை மாமனாரின் சகோதரியை என்ன செய்யலாம், நீங்கள் திருமணம் செய்யலாம். சகோதரிகள் நேற்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார், இப்ப மனைவியுடைய சகோதரி ஹராம் தானே நமக்கு, என்ன மனைவியுடைய சகோதரி நம்ம திருமணம் செய்யலாமா, முடியாது தானே, ஹராம் தானே, அப்ப மஹரம் தானே மௌலி, அப்படின்னா என்ன மஹரம் தானே. அதனாலதான் போல நிறைய பேர் சாதாரண மைனிமார்கள் சர்வசாதாரணமா பேசி பழகி கொண்டிருக்காங்க போல, விளங்கிச்சா சகோதரர்களே. இந்த பார்வையில் நாம் பார்த்தால் ஒருவர் நாலு பெண்களை திருமணம் செய்து விட்டார்னு வைங்க, இப்ப அஞ்சாவது ஒன்று இவருக்கு முடிக்கலாமா, முடிக்கல. அப்ப உலக பெண்கள் யாவரும் இவருக்கு மகரம் தான், அப்படியே இல்லையா, உலகத்துல எந்த பெண்ணோட பேசுறான், ஏ எட்டு நாலு முடிச்சுட்டார், அஞ்சாவது முடிக்க முடியாது தானே. அதனால எல்லா பெண்களும் இவருக்கு என்ன மகரம் என்று ஆகிவிடுவார்கள். இல்லை, இது தற்காலிக தடை. சரி, ஒரு பெண்ணை திருமணம் முடித்த ஒருவர் அந்த பெண்ணின் சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது, அப்படித்தானே, இது என்ன தடை, இது தற்காலிக தடை. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் செய்தால் அந்த பெண்ணின் சகோதரியை முடிப்பது ஹராம், சகோதரியின் மகளை முடிக்கலாமா, யார் பதில் சொல்வது, ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுடைய சகோதரி நமக்கு ஹராம், அப்படித்தானே. இப்ப உதாரணமாக நம்மளுடைய தாயின் சகோதரி நமக்கு ஹராம், தாயின் சகோதரி சாட்சி ஹராம், தாயின் சகோதரியின் மகள் நமக்கு ஹராமா, ஹராமா, ஹராம் இல்ல, அப்படித்தானே. அப்ப சாட்சியினுடைய மகள் நமக்கு ஹராம் கிடையாது, வாப்பாவுடைய சகோதரி ஹராம், வாப்பாவுடைய சகோதரியின் மகள் ஹராமா இல்ல, அதைத்தான் முறப்பொண்ணு வச்சுக்காங்க, அப்படியே இல்லையா. சரி, இப்ப கேள்வி என்ன, ஒரு பெண்ணை திருமணம் செய்தீர்கள், அந்த பெண்ணினுடைய சகோதரி உங்களுக்கு ஹராம், ஒரே காலத்தில் நீங்கள் முடிக்க முடியாது, அந்த சகோதரியின் மகளை முடிக்கலாமா, கூடும் சொல்றாக்கள் கையோசுங்க பாப்போம், கொழுந்தியா, அழகான பதில், நம்ம ஊர்ல மதினியான்னு சொல்லுவாங்க, கொழுந்தியா முடிக்கலாமா, அதானே கொழுந்தியாவின் மகள், அப்படித்தானே, சரி, கொலையே செஞ்சு போட்டாங்க, கொழுந்தியாவின் மகளை முடிக்கலாமா, முடிக்கலாமா, மாஷால்லா, பாத்தீங்களா, சில சில அறிஞர்கள் கூடும் என்று சொல்கிறார்கள், சரி, கூடாது என்று சொல்லும் அறிஞர்கள், கொழுந்தியாவின் மகளை திருமணம் செய்யக்கூடாது. சரி, அதாவது உலமாக்கள்கிட்ட சில சமயத்தில் என்ன செய்வாங்கன்னா கூடும் என்றுவாங்க, சில டைம்ல கூடாதுன்றுவாங்க, சில சமயத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல தயாரில்லை. இப்ப நம்ம சபையில் அவங்க தான் கூட இருக்கிறாங்க, அப்படியான உலமாக்கள் தான் கூட இருக்கிறாங்க, என்ன கூடும் என்று சொல்பவர்களும் அல்ல, கூடாது என்று சொல்பவர்கள் அல்ல, நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், அடுத்த நிகழ்ச்சியில வந்து சொல்றோம், அப்படியா. சரி சகோதரர்களே, கூடும் என்று சொல்பவர்கள் யோசித்து பாருங்கள், கூடும் என்று சொல்பவர்கள் யோசித்து பாருங்கள். இரண்டாவதாக, கொழுந்தியாட மகளை முடிச்சா இந்த கொழுந்தியாட மகளுக்கு உங்க மூத்த மனைவி யார், அதாவது இரண்டாவது நீங்க முடிக்கிறீங்க, கொழுந்தியாட மகளை முடிக்கிறீங்க, மதினியின் மகளை முடிச்சீர்கள், இந்த மதினியின் மகளுக்கு உங்கள் மூத்த மனைவி யார், என்ன உறவு, தாயின் சகோதரியா இல்லையா, தாயின் சகோதரியா இல்லையா, நான் இரண்டாவது ஒரு பிள்ளைய பிடிக்கிறேன், என் மதினிய மகளை முடிச்சா நான் முடிச்ச இந்த பிள்ளையினுடைய தாயின் சகோதரி தான் யார், என் மூத்த மனைவி, கூடுமா இது, கூடாதே. ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணின் தாயின் சகோதரியையும் அந்த பெண்ணின் தந்தையின் சகோதரியையும் ஏக காலத்தில் முடிக்க கூடாது, இது நபி அவர்கள் போட்ட சட்டம், விளங்கிதானே. அப்ப எனவே அது கூடாது, அவசரப்பட்டு ஃபத்வா கொடுத்துடாதீங்க, உங்க ஃபத்வா கேட்டு நாலு பேர் முடிச்சுட்டாண்டா, கேட்டா கடைசியில் அந்த 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 ஆளின்சா தான் சொன்னார்ட்டு கோபத்தில் சொல்வான், அப்படியே இல்லையா. அப்படி தவறாக திருமணம் நடந்தால் சகோதரர்களே என்ன சட்டம், என்ன நபியுடைய காலத்தில் ஒரு திருமணம் நடந்து ரெண்டு பேரும் உறவுல ஈடுபட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் போயிட்டாங்க. ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார், அல்லாவின் தூதரே, இந்த ரெண்டு பேருக்கும் நான் பால் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள், உடனே நபி அவங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சிட சொல்லிட்டாங்க, இது லேசான வேலையா இது பெரியன்றது, என்ன குமந்தர, அதாவது என்ன திட்டம் தீட்டலாம்னு பாப்பா இந்த சட்டத்தை இல்லாமக்கிறதுக்கு. நபி அவங்க சொன்னாங்க, சொல்லப்பட்டு விட்டது, பிரிஞ்சிருங்க. அப்ப இவருடைய ஃபத்வா கேட்டு யாராவது இப்படி முடிச்சுட்டாண்டா, புற உலமாக்கள் சொல்லுவாங்க, இது ஹராம் அப்பா, போய் போய் கேட்டமே ஃபத்வா அந்த ஆள்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தெரியாட்டி நம்ம அதிகமான உலமாக்கள் மௌனமா இருந்தாங்களா இல்லையா, அதுதான் சிறந்த வழி, அதுதான் சிறந்த வழி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில வந்து அவர்கள் ஆய்வு செய்து விட்டு செய்வார்கள், பதில் சொல்லுவார்கள். சரி சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு அருமையான ஒரு போதனையை தருகின்றது. எங்களுடைய மஹரமியத்தான பெண்கள் யார் என்பதை இதே லிஸ்ட வச்சு பெண்கள் என்ன செய்ய வேண்டியது, ஒப்போசிட்டா பார்க்க வேண்டியதுதான். பெண்கள் இதே லிஸ்டில் ஆண்களில் யார் அவர்களுக்கு மகரம் என்பதை பார்ப்பதற்கு இப்போ ஹுர்ரிமத் அலைக்கும் அல்லாஹ் என்ன சொன்னா உம்மஹாத்துக்கும் என்ன சொன்னா உங்களுடைய தாய்மார்கள் அவங்க யாரை பார்க்கணும் தந்தைமார்கள் உங்களுடைய மகள்மார்கள் அல்லாஹ் சொல்றான் அவங்க யாரை பார்க்கணும் மகன்மார்களை பார்க்கணும் உங்களுடைய சகோதரிகள் அவங்க யாரை பார்க்கணும் சகோதரர்களை பார்க்கணும் இப்படியே பார்த்துட்டு போனா என்ன செஞ்சிடும் எமக்கு தடை யார் என்பது அவர்களுக்கு என்ன செஞ்சிடும் விளங்கி விடும் நாம் எதை கேட்டோமோ அதன் மூலம் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.